الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்று நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தஃகீர் பினமரில் இஸ்லாம், இஸ்லாமிய பார்வையில் சிந்தனை என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பாக, அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஏன் மனித சமூகம் அல்லாஹ்விடத்தில் மேன்மை பெற்றது, சிறப்பு பெற்றது என்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய எந்த படைப்புக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத காரணத்தினால், விளங்கக்கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மற்ற படைப்புகளுக்கு இறைவன் கொடுக்காத காரணத்தினால், மனிதன் மாத்திரமே அறிவு, விளங்குதல், சிந்தனை போன்ற விஷயங்களை பெற்ற காரணத்தினால் மனிதன் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற்ற ஒரு படைப்பாக மனிதன் ஆகின்றான். இந்த மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுடைய சிந்தனையில் சில சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளும் ஏற்படுகிறது, சிலருக்கு கெட்ட சிந்தனைகளும் ஏற்படுகிறது. சிலருடைய சிந்தனையை பொறுத்தவரையில் அறிவார்ந்து சிந்தித்து சமூகத்துக்கு எவ்வாறு நன்மை பெயர் வைக்கிறது, சமூகத்திற்கு நாம் எப்படி நல்வழி காட்டுவது, சமூக மக்களை எப்படி சீரான வழிக்கு கொண்டு செல்வது என்று அவருடைய சிந்தனைகள் ஒட்டுமொத்தமாக நல்லதின் பக்கம், நேர்மையின் பக்கம், நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம் இருக்கக்கூடிய சிந்தனைகளை பார்க்கிறோம். இன்னும் சில மனிதர்களை பார்த்தால் அவருடைய சிந்தனையை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே பிறரை பற்றி, பிறருக்கு மோசடி செய்வதற்கும், பிறரை ஏமாற்றுவதற்கும், பிறரை மோசமான வழியிலே தள்ளுவதற்கும் அவருடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க அதிலேயே தன்னுடைய சிந்தனைகள் தூண்டக்கூடிய மனிதர்களையும் சமூகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன மாதிரியான சிந்தனைகளை இந்த சமூகத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், மனிதனிடத்திலிருந்து எந்த மாதிரியான சிந்தனை எழ வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கின்ற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير مما خلقنا تفضيلا இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக நாம் ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்திலே மனிதனை விட சக்தி வாய்ந்த எத்தனையோ படைப்புகள் உண்டு. மனிதனை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய, மனிதனை விட அதிகமாக பலு தூக்கக்கூடிய, மனிதனுடைய சத்து சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தி பெற்ற விலங்குகளும் உண்டு, படைப்புகளும் உண்டு. அத்தனைக்கு மத்தியிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிறப்பு படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஆதமுடைய மக்களை தான் நான் சிறப்பு படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ இந்த மனிதனை நாம் கடலிலும் தரையிலும் அவனை சுமந்து செல்கிறோம். وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ அது மாத்திரமல்ல, இந்த மனிதர்களுக்கு நாம் அழகான உணவுகளையும் ஆகாரங்களையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِمَّا خَلَقْنَا تَفْضِيلًا இந்த மனிதனை மற்ற எல்லா படைப்புகளையும் விட நான் சிறப்பித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த மனித சமூகம் ஏன் அல்லாஹ்விடத்திலே மேன்மை பெறுகிறது, சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், ஆடு மாடுகளை விட வித்தியாசப்பட்டவன். ஆடு மாடுகளிலிருந்து பிற படைப்புகளிலிருந்து மனிதன் வித்தியாசப்பட்டவன். அவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது, அவனுக்கு விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த காரணத்தினால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனிதனை நான் சிறப்பு படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து ரஹ்மானுடைய ஆரம்ப வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அர் ரஹ்மான் அளவச்ச அருளானன், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். கலக்கல் இன்சான் மனிதனை படைத்தான், அல்லமஹுல் பயான் அவனுக்கு விளக்குதலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு உலகத்தில் விளங்கி பிறருக்கு விளக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்தவரையில் மனிதனுக்கு தான் இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து இப்படி நீ செய்ய வேண்டும் என சில விஷயங்கள் கூட, சில தானியங்கிகள் கூட சில நேரத்தில் மாறு செய்து விடுகிறது. மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கற்றுக் கொடுத்து இப்படிதான் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை விளங்கி செயல்படக்கூடியவன் தான் மனிதன் என்ற காரணத்தினால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்ற போது கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை நான் படைத்தேன், அல்லாஹ் படைத்து அவனுக்கு விளங்குதலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப மனிதன் அல்லாஹ்விடத்திலே மேன்மை பெறுகிறான் என்று சொன்னால் அவன் எடுத்திருக்கக்கூடிய அறிவும் சிந்தனா சக்தியின் காரணமாகத்தான் அவன் மேன்மை பெறுகிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்திலே சொல்லி காமிக்கின்ற பொழுது வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கதீரன் மினல் இன்சி வல் ஜின், மனிதர்களிலும் ஜின்களிலும் நாம் அதிகமான நபரை நரகத்திற்காக வேண்டியே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மனிதனுக்கு சிந்தனா சக்தி அல்லாஹ் கொடுத்தாடோ, எந்த மனிதன் எல்லா படைப்புகளையும் விட சிறப்பு பெற்றிருக்கிறானோ அந்த மனிதனையும் அந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்களில் அதிகமான நபரை நான் நரகத்திற்காக நீ படைத்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது நல்லதை பார்க்க மாட்டார்கள், அந்த கண்களை வைத்து சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது அவர்கள் அதை வைத்து கேட்க மாட்டார்கள். உலாய்கல் அன்ஆம், இதை போன்ற உள்ளமிருந்தும் கண்ணிருந்தும் காதுமிருந்தும் எதுவுமே கேட்காது, எதுவுமே பார்க்காது, எதையுமே சிந்திக்காது என்று வாழ்கிறார்களே இவர்கள் யார் தெரியுமா? கல் அன்ஆம், கால்நடைகளை போல. பல்ஹும் அவல், அதை விட கேடுகட்டவர்கள் தான் இந்த மனிதர்கள். உலாய்கஹுமுல் ஹாஃபிலூன், இவர்கள் தான் பொறுபோக்காளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காணிக்கிறார். ஆக இந்த சிந்தனா சக்தி என்பது இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையை இந்த மனிதன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இவனுடைய கடைசி சீர்மிடம் நரகம் தான் என்பதையும் எல்லாம் சொல்லி காமிக்க. எனவே நான் நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிந்தனையை பற்றி எல்லாம் சொல்கின்ற பொழுது கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மூட நம்பிக்கை அற்ற மார்க்கம், பகுத்தறிவோடு ஒத்துப்போகின்ற மார்க்கம், சிந்திக்கக்கூடிய மார்க்கம் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது கூட சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வல்லதீன இதா துக்ரூ பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா வஹும் யானா, நல்லடியாளை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக வீழ்ந்து விட மாட்டார்கள், சஜிதாவுக்கு சென்று விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு அதான நிலை. இமாம் சஜிதா செய்கிறார், உடனே நாமும் சஜிதா போறோம். எத்தனை நபர்களுக்கு அந்த இமாம் என்ன வசனத்தை ஓதினார், ஏன் அவர் சஜிதாவுக்கு சென்றார், அந்த வசனத்தில் என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அதனுடைய கருத்துகள் என்ன, என்றைக்காவது நாம் சிந்திக்கிறோமா? அந்த மிஷின் போது பின்னாடி பெட்டி போகுது. அதை போல இன்றைக்கு இமாம் குனிகிறார், நாம் குனிகிறோம். இமாம் அழுகிறார், நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ கொஞ்சம் வசனம் வந்துச்சு போல் தெரியுது, ஏதாவது மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான் போல் தெரிகிறது, ஏதாவது படுமயங்கரமான வசனங்கள் எச்சரிக்கைகள் வந்து விட்டது போல் தெரிகிறது, அதனால் தான் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று பேசிக்கொள்கிறோமே தவிர, அதை உள்ளார்ந்து உணரக்கூடியவர்களாக இந்த சமூகத்தில் பலரும் இல்லை என்பதுதான் கவலை. அப்ப அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்கள் நல்லடியார்கள் தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் வீழ்ந்து விட மாட்டார்கள், சஜதா செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆகே சிந்தனா சக்தி என்பது மார்க்கத்தை விளங்குவதற்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அஃலா யதப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, இவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறான். ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை, ஏன் சிந்தனைக்கு நீங்கள் முட்டுக்கட்டை போடுகின்றீர்கள், சிந்தனையை ஏன் நீங்கள் வளர்ப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அது சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க தூண்ட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்திற்கே மருத்துவம் வந்தது. வரலாறுகளை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும், இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர், அவர்தான் பிலாசபியில மருத்துவத்தில மிகப்பெரிய தத்துவங்களை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர். இன்னைக்கு அது ஃபாலோ பண்ணப்படுகிறது. இமாம் ராஜி, இமாம் இப்னு கல்தூன் போன்ற மிகப்பெரிய அறிஞர்களை பார்க்கிறோம். இதையெல்லாம் முற்சண்ட காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள், சிந்தித்தார்கள், சமூகத்துக்கு அறிவியலை கொடுத்தார்கள், மருத்துவத்தை கொடுத்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள், தத்துவத்தை கொடுத்தார்கள். இப்படி எத்தனையோ அறிஞர்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த சிந்தனையும் அறிவும் எங்கே சென்றது, யோசித்து பாருங்கள். அப்ப சிந்தனை என்பது நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை சிந்திக்க சொல்கிறானோ, அல்லாஹ் எதை பற்றி ஆய்வு செய்ய சொல்கிறானோ, அப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்து வஃக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சும்மா வருதா, காலையும் பகலும் சும்மா சும்மா வந்துட்டு போதா, வானங்களும் பூமியும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா, அதற்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ, அதற்கு என்னென்ன ஏவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதன் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி என்று சொல்லி காமிக்கிறார். யார் தெரியுமா அவர்கள், அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அந்த நல்லடியார்கள் நின்ற நிலையிலே, இருந்த நிலையிலே, படுத்த நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல்லாஹ், வானங்கள் பூமியை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள், அவருடைய சிந்தனையை தூண்டுவார்கள், சொல்லுவார்கள், ரப்பனா மா கலத்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அதாபன் நார், இறைவா இந்த வானங்களும் இந்த பூமியும் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் நீ படைத்திருக்கக்கூடிய அத்தனை அத்தாட்சிகளும் இதுவெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை இறைவா, சுபஹானக, நீ தூய்மையானவன், ஃபக்கினா அதாபன் நார், எங்களை நரக நெருப்பிலிருந்து நீ காப்பாற்றி விடு என்று நல்லடியார்கள் கேட்பார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கணும். அன்பார்ந்த சகோதரி எண்ணி பாருங்க, இன்னைக்கு சிந்தனை எப்படி இருக்கிறது, இளைஞர்களுடைய சிந்தனை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, மாணவர்களுடைய சிந்தனை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, அரசியல் தலைவருடைய சிந்தனை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சிந்தனை இன்னைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது, யோசித்து பாருங்கள். சமகாலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் உற்று பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா அம்மையார் அவரிடத்துல அஃபா என்று சொல்லக்கூடிய தோழரும் உபைத் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய தோழரும் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அன்னையவர்களே, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்தீர்கள். அப்படி வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் மிக ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்ததா, அது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் மிக ஆச்சரியமான எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. சோகமும் நடந்தது, துக்கமும் நடந்தது, இன்பமும் நடந்தது, சந்தோஷமும் நடந்தது. மிக ஆச்சரியமான ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அன்னை அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கேட்கிறாங்க. கேட்கப்பட்டது அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இடத்துல மனைவி அழுகின்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே தங்கக்கூடிய இரவு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முறை வைத்து மனைவி மாடத்தில் தங்குவாங்க. அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்தில் தங்கிக் கொண்டிருந்தார்கள், என்னோடு படுத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று இரவு நேரத்தில் என்று சொன்னாங்க, என்னை விட்டு விடு, என்னுடைய இறைவனை இந்த நடுநிசியில் நான் வணங்குவதற்கு என்னை நிமித்து விடு என்று மனைவியிடத்திலே அனுமதி கேட்டார். யோசித்து பாருங்க, மனைவியிடத்திலே படுக்கின்ற பொழுது, சேர்ந்து உறங்குகின்ற பொழுது அயர்ந்த தூக்கங்கள் வரும், ஆசைகள் வரும். தங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்கள், தங்களுடைய கனவுகளை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட அந்த இல்லறத்திலே மனைவியோட ஆசை மனைவியோடு உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட சிந்தனையை பார்க்க சொல்கின்றார்கள், யா ஆயிஷா தரீனி அஸ்அபது லி ரப்பி, ஆயிஷாவை என்னை விட்டுவிடு, என்னுடைய இறைவனை நான் வணங்க வேண்டும் என்று மனைவியிடத்திலே அனுமதி பெற்றார்கள். உடனே அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னைக்கு மனைவியா இருந்தா தொலைஞ்சு போ, கொஞ்சம் நிம்மதியா இருந்தா நினைச்சலாம், படுத்து உறங்கலாம், உன் குரட்டை தாங்க முடியல, உன் தொல்லை தாங்க முடியல, ஏதாவது நினைச்சிடலாம், இன்னைக்கு நினைக்கலாம். மனைவிமார்கள் சிலர் எல்லோரும் அல்ல, அன்னைக்கு அந்த அம்மையார் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி ல உஹிப்பு குர்பக வ உஹிப்பு மா யஸ்ருக. மனைவியின் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை அன்னை ஆயிஷா மாட்ட பார்க்கலாம். சொல்றாங்க, அல்லாஹ் நீ சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு நான் நெருங்கி படுப்பதை, நெருங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். இன்னைக்கு பல மனைவிக்கு கணவன் நெருங்கி இருப்பது பிடிப்பதில்லை, கணவனோடு சேர்ந்து வாழ்வது பிடிப்பதில்லை. வெளியில பேசுவாங்க, சிரிச்சு பேசுவார்கள், மனைவி கணவன் இடத்துல பேசுவதற்கு நேரம் இருக்காது. வெளியிலே நெருங்கி பழகுவார்கள், தோழிகள் இடத்துல, உறவுகள் இடத்துல, எவரோடு நெருங்க வேண்டுமோ, நெருக்கம் இருக்க வேண்டுமோ, அந்த கணவனோடு இன்னைக்கு நெருக்கத்தை காட்டாத பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த அம்மையார் என்ன சொன்னார்கள், வல்லாஹி இன்னி ல உஹிப்பு குர்பக, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு நான் என்றைக்குமே நெருங்கி இருப்பது தான் விரும்புகிறேன். அப்ப அல்லாஹ்வும் கணவரும் மனைவியை படுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடலோடு உடல் உரசும், மேனியோடு மேனி உரசும், வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த உடல் பிரிந்து செல்கிறது. சொல்றாங்க, உங்களோடு நெருக்கத்தை தான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல பேருக்கு அது தெரியாது. கணவனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் தெரியாது, என்னமா சென்று தொலைஞ்சு போ நினைக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். ஆடு மாடுகளை போல இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்கு நான் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதை நான் விரும்புகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? உங்களோட நெருக்கத்தை நான் விரும்புகிறேன், உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு கட்டி இழுத்தாங்களா, கட்டி அணைத்தார்களா, விட்டு விட்டார்கள். அவருடைய இறைவனை அவர் சுயமாக வணங்கட்டும், சுதந்திரமாக வணங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. நீண்ட ஒரு செய்தி, தொழுதார்கள், ஒரு செய்தி விட்டு இரவு நேரத்தில் தொழுதார்கள், தொழுதார்கள். பலம் எசல் எபுக்கி ஹத்தா பல்ல ஹுஜுருஹு சும்மா பகா, பலம் எசல் எபுக்கி ஹத்தா பல்லல் அர்த். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு நேரத்திலே தொழுகின்ற பொழுது தொழுது 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 இறைவனை பற்றி சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து, மறுமையை பற்றி சிந்தித்து சிந்தித்து, அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து, அவருடைய மேனிகள் எல்லாம் நனைந்து கண்ணீரால் நனைந்து ஓடுகிறது. எந்த அளவுக்கு அழுதிருப்பார்கள் பாருங்க, அத்தோடு நின்று விட்டதா, அவர்கள் நின்று சொல்ற அந்த தரை நனைந்தது. இன்றைக்கு கண் இமையை தாண்டி எத்தனை பேருக்கு இன்னைக்கு கண்ணீர் வந்திருக்கிறது, யோசித்து பாருங்க, வந்திருக்கிறதா? அல்லாஹ்வை நினைத்து, மறுமையை நினைத்து, ஆகரத்தை நினைத்து, ஜஹன்னத்தை நினைத்து இன்னைக்கு கண்கள் தொட்டு வடிந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் நினைந்து, தாடி நினைந்து, சரையும் அங்கே நினைந்து விட்டு வருகிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சுபுஹுடைய நேரம் வந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், தபக்கி وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر. மோதினார் வருகிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இவ்வளவு வருகின்றீர்கள்? முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டானே, ஏன் இந்த அழுகை? எதற்காக நீ இவ்வளவு பெரிய சிரமம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, பிலாலே, என்னை படைத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க, இரவு நேரத்தில் மனைவியோடு இன்பம் அனுபவித்து நல்ல முறையிலே உறங்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு மனைவியோடு சேர்ந்து உறங்கினால் பல பேருக்கு சுபுகு தொழுகை இன்னைக்கு தவறி விடுகிறது. இதுதான் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய பலகீனம். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, இரவு நேரத்தில் எழுந்து தொழுது தொழுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகின்றார்கள். ஏன் அழுகிறார்கள்? சிந்தனை, சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிலாலே, லக்கத நுஸ்ஸில தாலா அலைய அல்லைலத ஆயா, இன்றைய தினத்தில் எனக்கு சில வசனங்கள் இறக்கப்பட்டது. வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, எவரெல்லாம் இந்த சமூகத்தில் அந்த வசனங்களை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி படிக்காமல், அதை சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வைலுன் வைலுன் வைலுன், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எந்த வசனம் தெரியுமா? மேலே ஓதி காண்பித்தனே அந்த வசனம் தான். சூரத்தில் ஆல இம்ரான்ல குரானை எடுத்து படித்து பாருங்கள். சூரத்தில் ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய 190, 199, 191 வசனம், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹாரில் ஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார். இந்த வசனம் தான் எனக்கா படிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து தமிழிலே இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன, அதை பற்றி நாம் சிந்திக்கின்றோமா? யோசித்து பாருங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் எத்தனை இடங்களிலே சொல்லி காமிக்கிறான், வானங்களை பார், பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார், விலங்குகளை பார், உன்னை பார். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை பார், ஒபி அன்புசிக்கும், உன்னை உன்னிடத்திலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை பற்றி நீ சிந்தி என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக இந்த சிந்தனாசக்தி இறைவனை பற்றி, இறை மார்க்கத்தை பற்றி இந்த சிந்தனாசக்தி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், இந்த மனிதன் மறுமை நாளில் அவன் சந்திப்பது நரகம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நாளைக்கு நரகவாதிகள் சொல்வார்கள், எப்படி சொல்வார்கள், நாங்கள் உலகத்திலே சிந்தித்திருந்தால், செவிமடுத்திருந்தால், நல்ல சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரகவாதிகளுடைய கூட்டங்களில் நாங்கள் ஆகாமல் இருந்திருப்போமே என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள், அந்த நரகவாதிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரே, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இன்றைக்கு எத்தனையோ அத்தாட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது, அதை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அந்த சிந்தனை என்றைக்குமே நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் மறுமையையும் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் உலகத்தில் சிந்திக்கலாம், எத்தனையோ பேர் இன்னைக்கு அறிவாளி என்று சொல்கிறான், எத்தனையோ பேர் இன்னைக்கு சமூகத்தில் சிந்தனைவாதிகள் என்று சொல்கிறான், ஆனால் அவருடைய சிந்தனை எல்லாம் இறைவனுடைய ஹவ்ஃபுல்லா, அல்லாஹுடைய அச்சத்தின் பக்கமோ மறுமையின் பக்கமோ அவருடைய சிந்தனை அவர்களை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் சிந்தனவாதிகள் அல்ல, மறுமையிலே அவர்கள் நரகவாதிகள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹுடைய அச்சத்தை பற்றி அதிகமாக சிந்திப்போம். இல்லாமல் அல்லாஹ் ஜலஷான் சொன்ன நல்ல சிந்தனைகள் இந்த உலகத்திலே தந்து அதனால் மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஜலஷான் ஆக்கியிருப்பான். الحمد لله அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் சிந்தனை என்பது எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் பார்ப்போம். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் எந்த செய்தியும் சொல்றதில்லை. உலகத்தில் எத்தனையோ நடந்துட்டு இருக்குது, எதையும் சொல்லாமல் இன்றைக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஊடகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. இந்த செய்திகள் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களையும் இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி இன்றைக்கு ஜும்மா மேடையில் பேச வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலை சமூகத்தில் இருக்கிறது, அதனால் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இல்லைன்னா நமக்கு அதை பற்றி தேவையில்லை, எவன் கட்டினாலும் என்ன கொட்டினா என்ன, நமக்கு தேவையே கிடையாது. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு சமூகத்துக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு பல அறிஞர்களால் சொல்லப்பட்டாலும் நாமும் நினைச்சீங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் இந்த சப்ஜெக்டை நம்ம பேசுறோம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமாக ஆண்களிலிருந்து பெண்களிலிருந்து ஹிஜாபோடு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து இளைஞர்களிலிருந்து சிறியவர்களிலிருந்து எல்லோருமே இன்னைக்கு நினைச்சாங்க வீதிக்கு வந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப என்ன கோரிக்கை என்று சொன்னால், இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் ஒரு வீரமிக்க விளையாட்டு, ஒரு பாரம்பரிய மிக்க விளையாட்டு, ஒரு பண்பாடு மிக்க விளையாட்டு என்று இதற்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு நினைச்சாங்க. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில சில இஸ்லாமிய கட்சிகளும் நினைச்சாங்க இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துவோம் என்று நடத்தியும் போயிட்டாங்க. சில பேர் நான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் என்ன வேடிக்கை என்னன்னு சொன்னா, குர்ஆனை ஹதீஸையும் பேசக்கூடியவர்கள் அவர்களும் களத்தில் நின்று உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன சிந்திக்கணும்னா, ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒன்றை வெள்ளை 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 என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் வெள்ளை என்று சொல்லக்கூடாது. அப்படி வெள்ளைன்னு சொன்னா அது வெள்ளையா கருப்பான்னு நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்யுங்க உரசி பார்க்கும். இன்னைக்கு அப்படி சிந்தனைகளை இன்னைக்கு சிதறவிட்டவர்களாகத்தான் இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். ஒரு அரபிட்ட போய் அனுமா ஜல்லிக்கட்டு அனமாஹிபு ஜல்லிக்கட்டு அவன்கிட்ட பேச வைக்கிறான், அவனுக்கு ஏதாவது தெரியுமாங்க? ஜல்லிக்கட்டு சிஜுதான் தெரியும் அவனுக்கு. என்னைக்கா ஜல்லிக்கட்டு நடத்துறானா? ஜல்லிக்கட்டுக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அப்போ இஸ்லாமிய சமூகத்துல சிந்தனை இன்னைக்கு அடகு வச்சுட்டு போய் சம்பந்தம் இல்லாத ஒரு பேட்டியை கண்டு அவன் நாலு வார்த்தை அரங்கில சொல்றது, அந்த ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றது, அது இன்னைக்கு முகநூல்கள்ல பரப்பப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்ல, இந்த விளையாட்டை பொறுத்தவரையில தமிழனுடைய விளையாட்டு என்று சொல்லப்படுவதை விட ஒரு சமூகத்தை சார்ந்த விளையாட்டு என்று சொல்லலாம். அவங்க நடத்துறாங்க, அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது, கவர்மெண்ட் அது அனுமதிக்கதா இல்லையா என்பதெல்லாம் வேற விஷயம். இஸ்லாமிய பார்வையில் ஜல்லிக்கட்டு அனுமதியா இல்லையா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கிடையாது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்திலும் என்ன இருக்குங்க, வீர விளையாட்டுகள் உண்டு, வீரமிக்க விளையாட்டுகள் உண்டு. பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எரிஞ்சிருக்கிறார்கள், சஹாபாக்களை அழைச்சிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கூப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை, இஸ்மாயிலின் மக்களே வாருங்கள், அம்பு எய்யுங்கள், போட்டியை நடத்துங்கள் என்று சொல்கிறார். அம்பு எய்வது, வாள் சண்டை, இதெல்லாம் என்னதுங்க, பாரம்பரியம் மிக்க விளையாட்டு, வீரத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு. ஆனால் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் ஒன்றும் பேச தெரியாத ஒரு ஜீவனை அதுக்கு வாயில் சாராயத்தை ஊற்றி அதுக்கு எதனா பண்ணி காலை முறுக்கி கையை முறுக்கி அதை சிக்கரை வயது செய்யக்கூடிய ஒரு விளையாட்டை ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்ன குடிக்கல விழுதுன்னா இஸ்லாமியரும் போய் குடிக்கல விழுறான். போயிட்டு நடக்கு ஜல்லிக்கட்டு பேப்பர் வச்சு ஏசிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், இதா கமல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதிலே தீர்ப்பு சொல்வதற்கு எவனுக்கு ரைட் இல்லை? நீ அமைப்பா இருக்கலாம், கட்சியா இருக்கலாம், எதிரையும் சேர்ந்திருக்கலாம், உனக்கு ரைட் இல்லை என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரத்தை சொல்லித்தாலிய மாடு, முகமதே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய முதுகில் சுமையேற்றப்பட்டிருக்கிறது, இதற்காக வேண்டி நான் படைக்கப்படவில்லை. மாடு அல்லாஹ்வுடைய தூதரை முறையிட்டதே. ஏன் முறையிட்டது? எது எது எதுக்குள்ளதோ எந்த பர்பஸோ அதுதான் யூஸ் பண்ணணும். அப்ப ஜல்லிக்கட்டு என்ற பெயர்ல விலங்குகளை சித்தரவை செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது. அவங்க நடத்தலாம், அவங்க நடத்திட்டு போட்டோம், அவங்க கவர்மெண்ட்ல அனுமதி பெறட்டும், சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுக்கட்டும், நம்ம தடுக்க மாட்டோம், அவங்க செய்யலாம். ஆனால் இந்த இஸ்லாமிய ஒரு கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டில் இஸ்லாமிய சமூகமும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உங்களோடு இருக்கிறோம், நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தரோம்னா நாளைக்கு அல்லாஹ் முன்கருணைக்கு கபர்ல கேட்பாரு, ஒமா தீனுக்கு தீனி ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? இஸ்லாம் சொல்லக்கூடாது. எங்க வாழ்க்கை இஸ்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்துல என்ன கிடையாது? ஜல்லிக்கட்டு இல்ல. அப்ப முன்கருணைக்கு கம்பு அடிச்சு வரப்பு விரட்டு வரா இல்லையா? அடிச்சு கேட்பாரு, உன் மார்க்க என்ன? ஒமா தீனுக்கு. அப்ப ஜல்லிக்கட்டு நடத்தவங்களாம் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லணும்? தீனி ஜல்லிக்கட்டு, எங்க மார்க்க ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுங்க. தைரியம் இருக்கா? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கத்தின் அடிப்படையில் உரசி பார்க்கணும். துனியாவே ஒன்று சேர்றதுக்காக சேர்ந்துட முடியுமா? யாருக்குதான் ஆசை இல்ல? சமத்துவ பொங்கல் கூட கொண்டாட எங்களுக்கு ஆசை இல்லையா? என் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் இந்து தான், என் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் கிறிஸ்தவன், கிறிஸ்துமஸ் கொண்டாட எங்களுக்கு ஆசை இல்லையா? நீ வேறு கொண்டாட முடியாதா? ஏன் அவர்களை எல்லாம் பாய்த்து கொண்டு இது எங்க மார்க்கத்துல இல்ல, இதுல எங்க அழைக்காத, இதுல நான் உங்களோட ஒன்று சேர மாட்டோம் என்று தனித்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன? மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானே இல்லையா, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினுன். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு நீங்க ஆதரிக்கிறீங்க, நாளைக்கு பொங்கல் வேண்டும், பொங்கலுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், தீபாவளிக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நியூ இயர்க்கு ஏதாவது பிரச்சனை வரும், கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரும், அப்போ ஆதரவு கொடுப்போமா? அப்ப மார்க்கம் என்ன சொல்கிறதுங்கிறத விளங்காத காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமும் எல்லாரும் குடிக்கல உள்ளதான், நானுமே உள்ளுறேன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது தவறான ஒரு விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களை எண்ணி பாருங்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதாங்க பிரச்சனையே, வேற பிரச்சனையே இல்லையா? வேற பிரச்சனையே இல்லையா? ஜல்லிக்கட்டு மஞ்சு வரட்டுறது தான் பிரச்சனை, வேற உலகத்தில் பிரச்சனையே இல்லையா? அங்கே செத்து கொண்டிருக்கிறான் விவசாயி அன்றாடம். எவன் சிந்திக்கிறான்? நினைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சில நாட்கள் வருடங்கள் கழியும், அரிசி கிடைக்காது நம்ம நாட்டில். தெரிஞ்சுக்காங்க, நிலைமை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ரப்பர் அரிசியை திங்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். சைனாக்காரன் மாசுபடாத காட்டை விற்பதை போல நம்ம ஊர்களிலும் இன்றைக்கு தண்ணீர்கள் தான் விற்பனை. நீங்க பாத்ரூம் போனாலும் தண்ணியை வாங்கி தண்ணிக்கு தண்ணியை பாட்டில் தண்ணியை வாங்கி தான் பாத்ரூம் போக முடியும், மலஞ்சலம் கிடைக்க முடியும். அந்த சூழ்நிலை வந்துவிடும். எங்கேயும் தண்ணி இல்லை, ஆறுகளில் தண்ணி இல்லை, குட்டைகளில் தண்ணி இல்லை, குளங்களில் தண்ணி இல்லை. இதை பத்தி அவனா சிந்திக்கிறானா? அட விவசாயி அங்க விழுதாதானே, அவன் விவசாயம் செய்தா சோறு கிடைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு போய் விவசாயம் செய்யறான்? எத்தனை பேர் போறான்? இல்லையே. சமூகத்தில் அத்தி பூத்தால் போல அக்ரிகல்ச்சர்லையும் விவசாயி சார்ந்த அந்த துறைகளிலும் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு விரல் விட்டு என்ன முடியும்? அத்தி பூத்தால் போல் தான் கூறுகிறார்கள். காரணம் என்ன சொன்னால், அது ஒதுக்கப்பட்டது. விவசாயம் என்பது எங்களுக்கு தேவையில்லை, அதுல போய் நாங்க நினைக்க முடியாது, சாதிக்க முடியாது. நினைக்கிறோமா இல்லையா? இப்படியே காலங்கள் செல்ல செல்ல சோத்துக்கள் ஆற்றி அடிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துவிடும். தண்ணீருக்கு வழி இல்லாத நிலை வந்துவிடும். இன்னைக்கு ராமநாடு மாவட்டம் சுத்தம் அவுட்டு. இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் குடையில தலையிலே குடத்தை வைக்க தூக்கி கொண்ட போடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் டோட்டல் அவுட்டு. எல்லா பகுதியிலும் பார்த்தேன் இன்னைக்கு தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை பற்றி எந்த மாணவர்கள் சிந்தித்தார்கள்? ஒன்று வேணாங்க, ஒவ்வா நோட்டு பிரச்சனை எடுத்துக்காங்க. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பேங்க் மேனேஜர் சொல்கிறான், இன்னைக்கு பேங்க்ல ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண் வயிற்றோடு வந்து நிற்கிறாள், நான் பிரசவிக்க வேண்டும், டெலிவரிக்கு போறேன், எனக்கு 10,000 ரூபாய் தேவை, 20,000 ரூபாய் தேவை என்று முறையிட்டு தான் சொந்த காசே பேங்க் மேனேஜர் முறையிட்டு போய் அதை வாங்கி கொண்டு டெலிவரி பிரசவிக்கிறது. எந்த நாட்டிலேயா கொடுமை நடக்குதாங்க? அந்த நேரத்தில் எவ்வளவு அவசரப்படுவார் ஒரு பெண். அதை கூட யோசிக்காமல் இந்த திருட்டு தாய்கள், இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், ஆசியாளர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள். இன்னைக்கு அவள் வந்து கெஞ்சி பேங்க் மேனேஜர்கிட்ட காசு வாங்கிட்டு போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஊர்களில். இதை தடுக்கிறதுக்கு நாளே இல்லையா? மாணவர்களுக்கு இது தெரியாதா? ஆக அன்பார்த்த சகோதரர்,
இதை பொறுத்தவரையில எத்தனையோ பிரச்சனைகள், தலையாய பிரச்சனைகள், வாழ்வதே வாழ்வா வாழ்வா சாவா இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க, இன்றைக்கு மாணவர் சமூகம் இங்க இருக்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயம். ஒன்று சர்வதேச வணிகம் இதுல இருக்குது, இன்னொன்னு அரசியல். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஜல்லிக்கட்டு நடத்தாலும் எல்லாரும் செத்துருவானா தமிழ்நாட்டுல? பௌத்து வந்துருவான் எல்லாத்துக்கும்? பாரம்பரிய விளையாட்டு இது மட்டும் தானா, வேற எதுவுமே இல்லையா? அப்ப இது ஏன் இன்றைக்கு சொல்லப்படுகிறது, முன்னுக்கு வைக்கப்படுகிறது, முன்னிலை வைக்கப்படுகிறது சொன்னால், முழுக்க முழுக்க சர்வதேச வணிகம். இந்த பீடா பீட்டா மாதிரி ஆளுங்க, ப்ளூ கிராஸ் மாதிரி ஆளுங்க செய்யக்கூடிய அமெரிக்காவுடைய அடிவதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவுடைய ஏஜென்ட்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இது. அதற்கு அரசு துணை போகிறது. என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் எதிர்த்து வேண்டுமானால் செய்யலாம், ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கலாம். ஒரு அரசாங்கம் மத வழிபாடுகளிலே கலாச்சாரங்களிலே தலையிடக்கூடாது என்று நினைச்சு எதிர்க்கலாம். அதை விட்டு போட்டு ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் நினைச்சோம் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று ஒரு இஸ்லாமியன் இறங்குகிறான் என்று சொன்னால், அவன் எங்கே செல்கிறான், அவனுடைய சிந்தனை எங்கே செலுத்தப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அஃபதலுல் ஜிஹாதி கலிமத் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரி, ஜிஹாதின் மிகச்சிறந்தது எது தெரியுமா? போரை விட, ஆயுதங்களை தூக்குவதை விட, ஒரு அநியாயக்கார அரசனை அவனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியது இருக்கிறது, அதுதான் ஜிஹாதிலே சிறந்தது என்று சொன்னார். அதை செய்யுங்கள். மோடி அரசை எதிர்க்கலாம், அநியாயக்கார அரசுகளை எதிர்க்கலாம், அக்கிரமக்காரர்களை எதிர்க்கலாம், அவங்களால செய்யலாம். அதை விட்டு போட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க, இதை மாத்திரம் இன்னைக்கு எடுத்து முன்னிலை வைத்து, இன்னைக்கு இது மாத்திரம் தான், உலகத்துல வேற எதுவுமே இல்லை, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை, சமூகத்துக்கு இல்லை என்று காட்டப்படுகிறது என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரே, அரசியலும் வணிகமும் இங்கே விளையாடுகிறது. மார்க்கத்தை பொறுத்தவரை அதுக்கு ஆதரவு இல்லை என்று வருகின்ற பொழுது நாம் என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய சூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னு முடிவெடுத்து செய்யக்கூடியதுதான் ஒரு இஸ்லாமிய எனக்கு அழகு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரே, எத்தனை விஷயங்கள் துணியாவில் நம்மை சுற்றி எத்தனை விஷயங்கள் தூண்டப்பட்டாலும், அது நம்மை தள்ளப்பட்டாலும், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் மார்க்கத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய சூதரை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் சிந்தித்து ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் முடிவெடுப்பதற்கு அதுதான் சிறந்தது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷான் சொல்லா எந்த காலத்து நம்முடைய சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளாக, நல்லதின் பக்கமே நம்முடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷான் ஆக்கியல்வனாக. வாஹத் அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.